நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். செய்தி அளிப்பவர் சகோதரர் எமில் ஜெபசிங்.
அத்துமா பிரம்மாவை ஸ்தோத்தரி, முழு உள்ளமை ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி.
ஆத்துமாவை ஸ்தோத்தரி, முழு உள்ளமை ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி.
ஆத்துமாவை ஸ்தோத்தரி, முழு உள்ளமை ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி.
அல்லேலூயா. ஆத்துமாவை ஸ்தோத்தரி, முழு உள்ளமை ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி.
இரண்டு என்றல்ல தெய்வம் தந்த நன்மைகள் கோட கோட கோடியாகுமே. ஒன்று இரண்டு என்றல்ல நீ செலுத்தும் நன்றிகள் கோட கோட கோடியாகட்டும். ஒன்று இரண்டு என்றல்ல நீ செலுத்தும் நன்றிகள் கோட கோட கோடியாகட்டும்.
அல்லேலூயா. ஆத்துமாவை ஸ்தோத்தரி, முழு உள்ளமை ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி.
நாட்டில் உள்ள மக்களே, பூமியின் குடிகளே, என்னுடன் தேவனை துதியுங்கள். குட்டிலுள்ள பறவை போல் சிக்கிக் கொண்ட அம்மையே, விடுவித்த தேவனை துதியுங்கள். குட்டிலுள்ள பறவை போல் சிக்கிக் கொண்ட அம்மையே, விடுவித்த தேவனை துதியுங்கள்.
அல்லேலூயா. ஆத்துமாவை ஸ்தோத்தரி, முழு உள்ளமை ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி.
வந்தாரே கல்வாரிக்கு சென்றாரே, இயேசு எனக்கு ஜீவன் விட்டாரே. இம்மகா சிநேகத்தை ஆத்துமாவை சிந்திப்பாய், நெஞ்சமே நீ மறக்க கூடுமோ? இம்மகா சிநேகத்தை ஆத்துமாவை சிந்திப்பாய், நெஞ்சமே நீ மறக்க கூடுமோ?
அல்லேலூயா. ஆத்துமாவை ஸ்தோத்தரி, முழு உள்ளமை ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி.
ஆராதிப்போம் இயேசுவை என்றுமே சேவிப்போம். எங்கள் பாவம் மன்னித்தார், எங்கள் தேவை சந்தித்தார், வருகை வரை நடத்தி செல்லுவார். எங்கள் பாவம் மன்னித்தார், எங்கள் தேவை சந்தித்தார், வருகை வரை நடத்தி செல்லுவார்.
அல்லேலூயா. ஆத்துமாவை ஸ்தோத்தரி, முழு உள்ளமை ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஆத்துமாவை ஸ்தோத்தரி, முழுவுள்ளமை ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஆத்துமாவை ஸ்தோத்தரி, முழுவுள்ளமை ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. அல்லேலூயா. ஆத்துமாவை ஸ்தோத்தரி, முழுவுள்ளமை ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஆத்துமாவை ஸ்தோத்தரி, முழுவுள்ளமை ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, லேவியர் ராகமும் 6:8 முதல் 7 38 வசனங்கள் வரை சிந்திக்க இருக்கின்றோம். அனைத்து பலிகளும் இன்னும் ஒரு முறை லேவியர் ராகமும் 6:8 முதல் 38 வசனம் வரை ஞாபகப்படுத்தப்படுகின்றது. ஏற்கனவே ஒரு முறை கூறப்பட்ட பலிகளும் பலி முறைகளும் ஏன் திரும்பவும் இன்னும் ஒரு முறை கூறப்படுகின்றது? இன்னும் ஒருமுறை பலிகள் கூறப்பட காரணம் ஆராதனை முறையில் பலிகள் செலுத்தப்படும் வரிசை என்ன என்பதை தெரிவிப்பதற்கு ஆகும். முதலாவது, பலிகள் கூறப்பட்ட பொழுது பலிகள் செலுத்த வருகிறவன் பலிகளை எந்த முறையில் செலுத்த வேண்டும் என்று குறிப்புகள் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது பலிகளை பற்றி கூறும் பொழுது ஆசாரியர்கள் பலிகளை எந்த வரிசையில் செலுத்த வேண்டும் என்பது கூறப்படுகின்றது. பலிகளை அர்த்தத்துடனும் அமைதியுடனும் நிறைவேற்ற அவர்களுக்கு ஏற்ற குறிப்புகள் இந்த பகுதியில் கொடுக்கப்படுகின்றன. முதலாவது செலுத்தும் பலி, இரண்டாவது செலுத்தும் பலி என்று வரிசை வரிசையாக அவர்களுக்கு குறிப்புகள் கொடுக்கப்படுகின்றன. முதலாவது செலுத்தும் பலி தகன பலி என்பதை அறிகிறோம். ஆறாவது அதிகாரம் 8-9 வசனங்களில் இது தெரிவிக்கப்படுகின்றது. தகன பலியினை தொடர்ந்து போஜன பலி அறிமுகப்படுத்தப்படுகின்றது. 6:14-23 வசனங்களில் கூறப்படுகின்றது. மூன்றாவது இடம்பெறும் பலி பாவ நிவாரண பலி என்பதாகும். இந்த பலி அடிக்கடி செலுத்தப்பட்ட பலி அல்ல, ஆனால் அனைத்து பண்டிகை ஆராதனைகளிலும் இடம்பெற்ற பலியாகும். அது மட்டுமல்லாமல் சில குறிப்பிட்ட பாவங்களுக்கு பரிகாரம் தேட பாவ நிவாரண பலி கண்டிப்பாக செலுத்தப்பட வேண்டிய பலியாக மாறியது. 4வது பலி குற்ற நிவாரண பலி என்பதாகும். அது வழக்கம்போல் செலுத்தப்பட்ட பலி அல்ல, தினமும் செலுத்தப்பட்ட பலியும் அல்ல, குற்றம் செய்தவன் கட்டாயமாக செலுத்த வேண்டிய ஒரு பலி ஆகும். அதன் குறிப்பு 7:1-10 வசனங்களில் இடம்பெறுகின்றது. இறுதியாக எடுத்து கூறப்படுவது சமாதான பலி என்பதாகும். 7:11-38 வசனங்கள் வரை இந்த பலியின் விபரம் கூறப்படுகின்றது. அது அன்றாடம் செலுத்தும் பலி அல்ல, கட்டாயம் செலுத்தும் பலியும் அல்ல, விரும்பினால் செலுத்தலாம். ஸ்தோத்திர பலி என்றும் இது அழைக்கப்படுகின்றது. நன்றி நவிலும் பலி என்றும் அழைக்கப்படுகின்றது. நன்றி என்பது, ஸ்தோத்திரம் என்பது பலிய விரும்பி சொல்ல வேண்டிய ஒன்றாகும், செய்ய வேண்டிய ஒன்றாகும். இவ்விதமாக ஆலய ஆராதனையில் அடிக்கடி இடம்பெற்ற பலிகள் வரிசைப்படுத்தப்பட்டு 6:7 கூறப்பட்டுள்ளது. மேலும் நீ ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் என்று லேவியராகமம் 1:6-7 வசனம் வரை அடிக்கடி நாம் பார்த்தோம். அதிலிருந்து அந்த அதிகாரங்கள் வழிபாட்டில் பங்கெடுக்கும் ஜனங்களுக்கு உரிய குறிப்புகளை கொடுத்தது என்பதை அறிந்தோம். ஆனால் அடுத்த பகுதியான 6:8 வசனம் முதல் 7:38 வசனம் வரை நீ ஆசாரியர்களுக்கு கற்பிக்க வேண்டியதாவது என்று அடிக்கடி வருவதை நாம் பார்க்கிறோம். அதிலிருந்து அந்த அதிகாரங்களில் வரும் குறிப்புகள் வழிபாட்டினை எடுத்து நடத்தும் ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட குறிப்புகள் என்பதையும் நாம் அறிகிறோம். லேவியராகமம் 6:8 வசனம் முதல் 7:38 வசனம் வரை தகன பலி, போஜன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி என்ற வரிசையில் பலிகள் இடம்பெறுகின்றன. எப்பொழுதும் செலுத்தப்பட வேண்டிய தகன பலியை பற்றிய குறிப்பு 6:8-12 வசனங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. பலிபீடத்தின் அக்னி அணையவே கூடாது என்பது அதில் வரும் மிக முக்கியமான குறிப்பு ஆகும். 9:12-13 ஆகிய வசனங்களில் இந்த குறிப்பு திரும்பவும் திரும்பவும் கொடுக்கப்படுகின்றது. தகன பலி என்பது காலையும் மாலையும் தவறாமல் செலுத்தப்படும் பலி ஆகும். காலையில் தகன பலி செலுத்தப்பட்ட பின்னர் சபையார் தகன பலி செலுத்த பகல் வேளைகளிலும் வருவது உண்டு. இறுதியாக மாலையில் தகன பலி செலுத்தப்பட்ட பின்னர் வேறு எந்த பலிகளும் பலிபீடத்தில் இடம்பெறுவது இல்லை. எனவே மாலை பலி செலுத்தப்பட்ட பின்னர் காலை பலி தொடங்கும் வரை பலிபீடத்தின் நெருப்புகள் கிண்டி விடப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தின் அக்னி அணைந்து விடவே கூடாது. அது ஆசாரியர்களின் பொறுப்பு. ஒவ்வொரு நாள் காலையும் ஆசாரியன் பலிபீடத்தின் சாம்பலை எடுத்து பாளையத்திற்கு வெளியே சுத்தமான ஒரு இடத்தில் போய் கொட்ட வேண்டும் என்று 10:11 ஆகிய வசனங்கள் கூறுகின்றன. சாம்பலை எடுக்கும் பொழுது அவர்கள் அணியும் உடை எப்படி இருக்க வேண்டும் என்பதை 10வது வசனம் கூறுகின்றது. மேலும் சாம்பலை பாளையத்திற்கு வெளியே எடுத்துச் செல்லும் பொழுது அதற்கு ஏற்ற உடை உடுத்த வேண்டும் என்றும் வசனம் கூறுகின்றது. கர்த்தருடைய ஊழியத்தை அலட்சியமாக செய்யவே முடியாது என்பதையே ஊழியக்காரர்களுக்கு இந்த வசனம் ஞாபகப்படுத்துகின்றது. ஆராதனை நடத்தும் பொழுது அணியும் பரிசுத்த வஸ்திரம், மற்ற வேலைகள் செய்யும் பொழுது அணியக்கூடாது என்பதே இதன் கருத்து ஆகும். பலிபீடத்தின் அக்னி இரவிலும் பகலிலும் எரிய வேண்டும் என்பது பரிசுத்தராய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களின் இருதயம் இடைவிடாமல் பரிசுத்தம் காக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றது. தம்மை நம்புகிறவர்களை காப்பாற்ற கர்த்தர் பகலிலும் தூங்குவது இல்லை, இரவிலும் தூங்குவது இல்லை. அதே போன்று கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் கர்த்தரை நோக்கி பார்ப்பதில் இருந்து தங்கள் முகத்தை இரவிலும் பகலிலும் வேறு எந்த திசைக்கும் நேராகவும் திருப்ப முடியாது என்பதை சுட்டி காட்டுகின்றது. பரலோக அக்னி அணைவதே இல்லை, பாவியை பட்சிக்கும் அக்னி அணைவதே இல்லை, பரிசுத்தரை வெளிப்படுத்தும் அக்னி அணைவதே இல்லை, தமக்கு பயந்து நடக்கின்றவர்களை பராமரிக்கும் அக்னி அணைவதே இல்லை. இதை கேட்கும் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்கள் இருதயத்தில் இருக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய அக்னி அணையாதிருப்பதாக. பரிசுத்தம், உண்மை, அன்பு என்பவைகளுக்கு பகலும் இல்லை, இரவும் இல்லை, எப்பொழுதும் வாழ்க்கை முழுவதும் அவைகள் காக்கப்பட வேண்டும் என்பதே வசனம் குறிப்பிடுகின்றது. 6வது அதிகாரம் 7வது வசனம் முதல் 7வது அதிகாரம் 10வது வசனம் வரை மகா பரிசுத்தமான பலிகள் என்று அழைக்கப்படும் போஜன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி ஆகிய 3 பலிகளும் கூறப்படுகின்றன. அனைத்து பலிகளிலும் இந்த 3 பலிகளும் மகா பரிசுத்தமான பலிகள் என்று அழைக்கப்படுகின்றன. 6வது அதிகாரம் 17வது வசனம், 25வது வசனம், 7வது அதிகாரம் 6வது வசனம் ஆகிய இடங்களில் மகா பரிசுத்தமான பலிகள் என்று வருவதை நீங்கள் பார்க்கலாம். அந்த பலியில் மீதியானவைகளை ஆசாரியர்கள் தவிர வேறு எவரும் சாப்பிடவே முடியாது. 6வது அதிகாரம் 14வது வசனம் முதல் 18வது வசனம் வரை போஜன பலி கூறப்படுகின்றது. ஆராதனை வரிசையில் தகன பலியை தொடர்ந்தே போஜன பலியும் இடம்பெறுகின்றது. 19 முதல் 23 வசனங்களில் போஜன பலியில் இதுவரை அறிமுகப்படுத்தப்படாத ஒன்று அறிமுகப்படுத்தப்படுகின்றது. போஜன பலி சபையார் மட்டுமல்லாமல் ஆரோனும் அவனது குமாரரும் கூட செலுத்த வேண்டும் என்று கூறப்படுகின்றது. போஜன பலி என்பது மதிப்பையும் மரியாதையையும் தெரிவிக்கும் பலியாகும். இந்த பலி செலுத்துகிறவர்கள் கர்த்தாதி கர்த்தருக்கு மதிப்பும் மரியாதையும் தெரிவிக்கின்றார்கள். அந்த மரியாதையை சபையாரும் தெரிவிக்க வேண்டும், ஆசாரியரும் தெரிவிக்க வேண்டும், கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வருகின்றவர்களும் ஆராதனையை எடுத்து நடத்துகின்றவர்களும் கர்த்தருக்கு மரியாதை தெரிவிக்க வேண்டும், கர்த்தருக்கு கனத்தை கொடுக்க வேண்டும். கொடுக்காவிட்டால் தேவ கோபத்தை சம்பாதிப்பார்கள் என்பது கோடிட்டு காட்டப்படுகின்றது. 24 முதல் 30 வசனம் வரை பாவ நிவாரண பலியை பற்றி கூறப்பட்டுள்ளது. இந்த பலி நிறைவேற்றப்படும் பொழுது ஆசாரியன் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன என்பது மிகவும் தெளிவாக கூறப்படுகின்றது. 7வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களில் குற்ற நிவாரண பலி பற்றிய குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. செலுத்தும் பலிகளின் தோலை ஆசாரியன் தனக்காக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அங்கு எழுதப்பட்டுள்ளது. பலி செலுத்த வரும் மனிதனின் வாழ்வை பற்றிய விவரங்கள், வளர்ச்சிகள் அனைத்தும் தொடர்ந்து ஆசாரியனுக்கு தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதும், ஆராதனையுடன் ஆசாரியர் சபையார் என்ற உறவு நின்றுவிடக்கூடாது என்பதும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. 7வது அதிகாரம் 11வது வசனம் முதல் 38வது வசனம் வரை சமாதான பலி பற்றிய தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. தேவனிடத்தில் பெற்ற மன்னிப்பு, நன்மை முதலியவற்றிற்கு ஸ்தோத்திரம் செய்ய, இன்னும் கர்த்தருடன் நெருங்கி வாழ, பொருத்தனை செய்ய, மன உற்சாகத்தை காட்ட இந்த பலி செலுத்தப்படுகின்றது. விரும்பினால் மட்டும் செலுத்தப்படும் பலி சமாதான பலி என்பதாகும். இந்த பலியில் நெஞ்சு பகுதியும் காலும் ஆசாரியருக்கு கொடுக்கப்படுகின்றது. தேவ ஊழியரின் இருதயம் பரிசுத்தத்திற்கு உரியது என்பதையும், தேவ ஊழியக்காரரின் கால்கள் ஊழியம் செய்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதையும் அவைகள் தெரிவிக்கின்றன. கொழுப்பும் இரத்தமும் சாப்பிடுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்ற குறிப்பு திரும்பவும் ஒரு முறை இங்கு கூறப்படுகின்றது. லேவியராகமம் 1 அதிகாரம் 1 வசனத்தில் பலிகளை பற்றி கர்த்தர் கூற ஆரம்பித்தது. லேவியராகமம் 7வது அதிகாரம் 38வது வசனத்தில் முற்று பெறுகின்றது. பூலோகத்து மக்கள் பரலோக தகப்பனை கனம் பண்ணவும் ஆராதிக்கவும் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் அவரை நோக்கி ஜெபிக்கவும் அவரிடத்தில் இருந்து அனைத்தையும் பெற்றுக் கொள்ளவும் உலக ஜீவியத்திலே மிகவும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் வாழவும் சர்வ வல்லமை உள்ள தேவன் அனைத்தையும் வேத வசனங்களில் கொடுத்திருக்கின்றார். அவ்விதம் செய்கின்றவர்களை ஏற்றுக்கொள்கின்றார். தொடர்ந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கின்றார். பிரியமானவர்களே, உங்களின் அறிவை அல்ல, உங்களின் ஆத்மாவை, உங்களின் திறமைகளை அல்ல, உங்களின் இருதயத்தை, உங்களின் வீராப்புகளை அல்ல, உங்களின் பரிசுத்தத்தை கர்த்தர் உங்களிடம் எதிர்பார்க்கிறார் என்பதையே இந்த வசனங்கள் சுட்டி காட்டுகின்றன.
நேயர்களே, ஆதியாகம விளக்க உரையின் முதலாம் பாகம், ஆதியாகம விளக்க உரையின் இரண்டாம் பாகம் அச்சு வடிவில் தயாராக உள்ளது. தேவைப்படுவோர் எங்களுக்கு எழுதி பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். லேவியராகமும் 26:12.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.